பரலோகத்தில் இருக்கிற இந்த பிதாவே, இந்த நேரத்திலையும் நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை படிக்கணும், உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் இன்னும் ஆராய்ந்து பார்க்கணும்னு கூடி வந்திருக்கும் போது தேவரீர் எங்களுடைய குறைகளை நீர் அறிந்திருக்கிறீர், எங்களுடைய ஆத்மீக தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். காலையில் எங்களோடு நீர் பேசினீர் பிதா, எங்களுடைய பிதா, நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே எங்களுக்கு என்ன தேவை என்று அறிந்த பிதாவை நாங்கள் ஜபத்தில் அணுகுகிறோம். இந்த நேரத்திலையும் உம்மை நாங்கள் அணுகும் போது எங்களுடைய குறைவுகளை அறிந்த தேவன் நீர் எங்களோடு பேசும். இந்த நேரத்திலையும் இந்த உம்முடைய மக்களாக கூடி வந்திருக்கும் போது உம்முடைய ஆவியானுடைய உதவியை தந்து வல்லமையை தந்து ஆண்டவரே எங்களுடைய சத்தியத்தை எங்கள் மனதில் வெறும் பதிய வைக்கிறது மாத்திரம் இல்லாமல் அது எங்கள் வாழ்க்கையில் ஒரு கொள்கையாக மாறி எங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு வெளிச்சமாக மாறும்படிக்கு உதவி செய்ய ஆண்டவரே. பல ஏற்பாடுல பல காரியங்கள் இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்திலிருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். பாவத்தை குறித்து உம்மை விட்டு திரிந்து போகும் போது எவ்வளவு பயங்கரமான நிலைமையில உன் மக்கள் போய்விடுகிறார்கள். அப்படி இருந்த போதிலும் உம்முடைய மக்களை கைவிடாமல் நீர் எப்படி நியாயாதிபதிகளை எழுப்பி அவர்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தீர் என்ற கதையை, உம்முடைய மீட்பின் சரித்திரத்தை நாங்கள் படிக்கும் போது ஐயா அதன் மூலமா பல காரியங்கள் எங்களுக்கு விளக்கி எங்களுக்கு உணர்த்தி எங்களுடைய அனுதின வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும்படி செய்து வருகிறீர். இந்த நேரத்திலையும் உதவி செய்ய ஆண்டவரே. பரிசுத்தாவின் உதவியை தந்து எங்கள் ஆசீர்வதியும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே. கடந்த வாரத்தில் எனக்கு கொஞ்சம் வேலை ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. ஊரில் கூட இல்லை அந்த டைமில். ஒரு பிரதர் ஃப்ரான்சிஸ் கூட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், உங்கள் ஈவினிங் உன்னால் பார்த்துக்க முடியுமான்னு. ஆனால் ஒன்றும் பதில் வரல. கவனிக்கலையா? ஓகே, அவர் கவனிக்கல, சரி கவனிக்கலன்னு சும்மா இருந்துட்டேன். ஆகவே அதிகமாக என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். இந்த நியாயாதிபதிகள் 8வது அதிகாரத்தை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். அதை ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிட்டு 7வது அதிகாரத்தை பார்த்து முடிச்சிருக்கிறோம். இப்போ அதை முடிச்சுட்டு 8வது அதிகாரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இந்த நேரத்தை நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர் வந்து கிதியோன் மூலமாக அதிசயமான ஒரு வெற்றியை வென்றதை நம்ம பார்க்குறோம். ரொம்ப அதிசயமாக ரொம்ப ஒரு ஐரனிக்காக ரொம்ப அருமையான ஒரு கதை. இவ்வளோ அருமையான கதையாக இருக்கும்போது இந்த கதைகள்லாம் ஏன் நமக்கு ரொம்ப தெரிய மாட்டேங்குது? யோசிச்சு பாருங்களேன், இந்த கதைகள்லாம் எவ்வளோ அருமையாக ஜெனரேஷனாக போகணும் இந்த கதைகள் இல்லைங்களா? கர்த்தருடைய பெரிய செயல்களின் கதைகள் இதெல்லாம். இடி என்ன அந்த மாதிரி கதைகள் ஒவ்வொரு ஜெனரேஷனும் போய்கிட்டே இருக்கணும். ஆனால் அது போகிறதில்ல பாருங்களேன். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா மற்ற கதைகள்லாம் ரொம்ப தெரியுது. பெரிய இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய சாதனை வீரர்கள், போர் வீரர்கள், அலெக்சாண்டரை பற்றி நம்ம தெரியும். இன்னும் கற்பனை கதைகளாக அர்க்குலஸ்ன்ற ஒரு ராஜா இருக்கிறாரு, இந்த ட்ராயை பற்றி கதைகள், அந்த மாதிரி பல கதைகள் இன்னும். இப்போ இந்த கதை புக்ஸும் பார்த்தீங்கன்னா, புக்ஸும் சரி மீடியாவும் சரி, கதைகள் பார்த்தீங்கன்னா பல கதைகள் வருது இல்லைங்களா? பெரிய ஸ்டோரிஸ், அந்த ஹீரோ இந்த ஹீரோ. இப்போ இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா கற்பனை கதைகளுக்கு எவ்வளோ கோடி கணக்கில் செலவு பண்ணுறாங்க. த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்னு ஒரு சீரீஸ் வந்துச்சு, அந்த மாதிரி எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ சினிமாலாம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து எல்லாம் மெச்சுத்துக்கிட்டு அந்த தலைவர்களை, அந்த ஹீரோஸ் எல்லாம் பார்த்து, கதாநாயகர்கள்லாம் பார்த்து எல்லாம் மெச்சுத்துக்கிறாங்க இல்லைங்களா? ஆனால் இந்த கதைகள் மக்களுக்கு அவ்வளோ தெரிய மாட்டேன். அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இல்லை. எவ்வளோ பணம் அதுக்கெல்லாம் செலவிடும் போது எத்தனையோ அதெல்லாம் கற்பனை கதைகளாக இருக்கு, உண்மையே இல்லை. ஆனால் இந்த உண்மையான கர்த்தர் சரித்திரத்தில் செய்த நிகழ்வுகளை ஏன் இதெல்லாம் பரப்பல? எல்லா மீடியா வச்சு இது பரப்பணும் இல்லையா? எல்லாருக்கும் அது தெரியணும் இல்லையா? ஏன் அவங்கள விடுங்களா? ஏன் நமக்கும் எடுத்து பார்த்தோம்னா நம்மவும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறதில்லை இதை பல நேரங்கள். உண்மையா சொல்லுங்க, ஒரு ஒரு சினிமாவை என்ஜாய் பண்ற மாதிரி நீங்க பைபிளை என்ஜாய் பண்றீங்க, அது அப்படி இல்லை இல்லைங்களா. சினிமாவை பார்க்கும் போது அப்படியே ஹீரோ வரும்போது நமக்கு அப்படியே இதெல்லாம் ஆகுது, என்னென்னவோ ஆகுது, அவர் வர்ற ஸ்டைலோ அதுவோ இதெல்லாம் பார்த்து மயங்கி மெய்மறந்து போகிறோம். ஆனால் இந்த இதெல்லாம் படிக்கும் போது நமக்கு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ இதாக இல்லை. ஏன் அது இல்லை யோசிச்சு பாருங்க, ஏன் அப்படி இல்லை? ஏன் அப்படின்னா உலக கதைகள், உலக சினிமாக்கள், அது ஒரு முக்கியமான காரணம். நான் என்ன நினைக்கிறேன், இதுதான் நம்ம எல்லாருமே இது காமிக்குது, நம்ம பாவத்தினால் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அது பாவத்தின் காரணம் தான், பாவத்தின் காரணம். ஏன் உலக கதைகள், உலக சினிமாக்கள் வந்து மனுஷனுடைய சாதனையை பெருசா காட்டுது, மனுஷன் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறான்னு மனுஷனை மகிமைப்படுத்துகிற கதைகள் தான் இல்லைங்களா. எது எடுத்தாலும் அந்த பாவத்தில் அடிபட்டு சுயநலவாதிகளா மனுஷன் பெருசு, நான் தான் பெருசு நிக்கிற நமக்கு அது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, கவர்ச்சியா இருக்கு. ஆனா வேத கதைகள் பார்த்தீங்கன்னா மனுஷன தேவனுடைய சாதனைகள், தேவனை மகிமைப்படுத்துகிற கதைகள். அது நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போயிட்டதுனால அந்த கதைகள் நமக்கு அவ்வளோ கவர்ச்சியா இல்லை. அதே ஒரு சினிமா கதையை பாருங்க, ஒரு பிலிம் ரிலீஸ் ஆகி என்ன ஒரு கவர்ச்சி, என்ன ஒரு ஆர்ப்பாட்டம். ஆனா இதுதான எவ்வளவு அதிசயமான கதைகள், உண்மையான கதைகள். இது தேவனை மகிமைப்படுத்துறதா இருக்கிறதுனால, எந்த மனுஷனையும் உயர்த்தாத இருக்கிறதுனால இது நமக்கு அவ்வளவு கவர்ச்சியா இருக்கு. இதுதான் பிரச்சனை, அதான் ப்ராப்ளம் நம்ம கிட்ட தான் இருக்கு. த நீட் சப்ளை இஸ் பேஸ்ட் ஆன் த நீடுன்ற மாதிரி மனுஷனுடைய தேவைக்கேற்ற மாதிரி படங்கள் வர்றதுனால, அந்த மாதிரி தேவனை மகிமைப்படுத்துற படங்கள் வந்துச்சுன்னா பாவ மனிதர்கள் எப்படி போய் அதை பார்க்க மாட்டாங்க அவ்வளோ. அதனாலதான் இதான் பார்க்கிறோம் இதெல்லாம். இதுக்கு இந்த மாதிரி அருமையான கதைகள், வேத கதைகள் அவ்வளோ பிரபலமா இருக்காததுக்கு காரணம், அதை சபையும் சொல்லி தர வேண்டிய சபை, அதாவது சொல்லி கொடுக்குதா இந்த கதைகள்லாம் நல்லா எடுத்து. அதுவும் இல்லை, அங்கேயும் மனுஷர் கதை தான், அங்கேயும் சாட்சிகள் தான், அங்கேயும் அது நடந்துச்சு, இங்க போனேன் அங்க போனேன்னு மனுஷங்களை உயர்த்துகிற கதை தான், தேவனை மகிமைப்படுத்துற கதைகள் இது. அதனால தான் இது நம்மளுக்கு பிடிக்க மாட்டேன். இயற்கையாகவே பாவம் எஞ்சி இருக்கிற பாவம் நம்ம கிட்ட இருக்கிறதுனால உலக கதைகள் நம்ம கவர்ச்சியா இருக்கு, இது அவ்வளோ கவர்ச்சியா இல்லை பாருங்களேன். அது நம்முடைய ப்ராப்ளம். நம்ம எவ்வளோ எவ்வளோ ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய மகிமையை நாடுகிற மக்களாக பரிசுத்தில் வளர்றோமோ அந்த அளவுக்கு வேத கதைகள் நமக்கு அது ரொம்ப போர் அடிக்கும் ஆக்சுவலா, அது ரொம்ப பிடிக்காது ஆக்சுவலா. தேவனை எங்க மகிமைப்படுத்துது, என்ன இருக்கு அதுல? ஏதோ ஒரு சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, அதுக்கு அவ்வளோ பணமோ எக்கச்சக்க கோடி இதுவோ அப்படி எல்லாம் போகுது. ஏன்? பாவம், த ரீசன் இஸ் சின் சரிங்களா. இதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துற கதைகள். நம்ம அப்படி பரிசுத்தில வளரும் போதுதான், பாவம் இல்லாத பாவத்தின் எஃபெக்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விடுபடும் போதுதான் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, அதுல வெறும் மாயன்றது நம்மளால பார்க்க முடியும். எங்க தேவனுடைய மகிமை இல்லையோ அது எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்டும் நமக்கு இருக்க முடியாது. ஆனா அப்படி நம்ம இல்லை, அதனாலதான் நமக்கு இப்படி இருக்கு. சரி, நம்ம தொடர்ந்து இதை பார்ப்போம். கிதியோனுடைய கதையை நம்ம பார்த்துட்டு வரோம். ரொம்ப அருமையான ஒரு கதை. இது ஆரம்பிக்கும் போது எவ்வளவு சிறிதாக ஆரம்பிச்சிச்சு, ஒரு சின்ன கோத்திரம், சின்ன கோத்திரத்துல பேர் கூட தெரியாத ஒரு குடும்பத்தில் வளர்ந்த ஒரு மகன் கிதியோன். அது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனை பெரிய வேலைக்கு கூப்பிடும் போது அவர் ரொம்ப தயங்கி தயங்கி போனார், ரொம்ப பின்வாங்கி போனார். ரொம்ப பின்வாங்கி போகும்போது ஆண்டவர் அவரை கூப்பிட்டு அவரை தயார் பண்ணி அவரை பலப்படுத்தி முதல் முதல்ல அவருக்கு கொடுத்த வேலை பார்த்தீங்கன்னா, உடனே போருக்கு போகன்னு சொல்லல, மீடியான் விரோதமாக முதல்ல என்ன சொல்றாரு, முதல்ல மீடியானுக்கு போருக்கு போறதுக்கு முன்னாடி நீ ஆவிக்குரிய போர செய்யணும், பாகால நீ தகர்க்கணும், பாகால தகர்க்கணும். பாகால எந்த எந்த காரணம் அவங்கள அடிமைத்தனத்துல கொண்டு வந்துச்சோ அந்த காரணத்தை நீ முறியடிக்கணும் முதல்ல இல்லைங்களா. பாகால ஆராதிக்கிறதுனால தானே இந்த நிலைமையில போனாங்க. அதனாலதான் ஆண்டவர்கிட்ட இருந்து நம்மளை பிரிக்கிற காரியங்கள், நமக்கு துக்கம் கஷ்டம் இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்கிற காரியங்களை நம்ம தகர்த்தா தான் உண்மையான விடுதலையை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் என்ன, அதை அதுக்கு விரோதமா நம்ம போர் செஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில விடுதலையை நம்ம அனுபவிக்க முடியும். அதுதான் பார்க்கிறோம். முதல்ல அந்த பாகாலை தகர்க்கிறாருன்னு பார்க்கிறோம். அது தகர்த்த பிறகு அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பேரே வந்துருச்சு, பாகாலுக்கு ஜெருபால் அப்படின்னா அதுதான் ஆரம்பிக்குது இல்லைங்களா. ஏழாவது அதிகாரம் படிங்களா, அது ஆரம்பிக்கும் போது கிடியோனுக்கு என்ன பேர் வருது? எருபாகால். அப்படின்னா எருபாகால்னா பாகாலுக்கு விரோதமானவர். பாகாலுக்கு விரோதம், பாகால் தனக்கு தனக்காக வேண்டிக் கொள்ளட்டோம்னு அவங்க அப்பா சொன்னார் இல்லைங்களா. அந்த மாதிரி பாகாலுக்கு, பாகால் பலிபீடத்தை இடிச்சுட்டு பாகாலுக்கு விரோதமாக நின்ற மனுஷர் இல்லைங்களா. பாகாலுக்கு விரோதி. ஏன்னா இப்போ மீதியானை அவர் முறியடிக்கும் போது அந்த பேர்ல அவர் அறிமுகப்படுத்தப்படுறத நம்ம பார்க்கிறோம். அவர் செஞ்சதை நம்ம பார்த்தோம். எவ்வளோ மக்களை அவரு தனக்கு சுத்தி இருக்கிற மூணு கோத்திரங்கள்ல ஆளுங்களை சேர்த்துக்கிட்டு எக்கால சத்தம் ஊதி அவர் கூட வந்து அவர் போய் மீதியான் வந்து குடியேறி இருக்காங்க. இவரு வந்து ஹாரோன்ன்ற மேல மலை மேல குடியேறார். குடியேறி தன்னோடு 32,000 பேர் சேர்ந்தாங்க. சேர்ந்து அது ஜெஸ்ரீலிருந்து வர ஒரு பள்ளத்தாக்கு இப்படி பிளைனா போய் அது யோர்தான் நதியில இறங்கும். அங்க மேலத்தான் அவர் இருக்கிறார். அங்க இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும், நல்ல வியூ. யோர்தான் நதி வரைக்கும் வியூ தெரியும். இப்படி பார்த்தோம்னா கடல் மணல் அத்தனையா மீதியான் குடியேறி இருக்காங்க. அதுக்கு மேலே இவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கள 32 பேர் குட்டியோண்டா என்ன பண்றதுன்னு பாக்குறாங்க. அது பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் பயம், நம்ம என்ன பண்ண முடியும் இவங்களை வச்சுக்கிட்டு. கிடியோனுக்கும் பயம் இருந்திருக்கு. ஆனா ஆண்டவர் பார்த்த பார்வைய வித்தியாசமாக பார்த்தார். என்ன சொன்னாரு? உன்னோடு இருக்கிற ஜனங்கள் அதிகமா இருக்கிறார்கள், குறைவுன்னு இல்ல, உன்னோடு ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியுது, ரொம்ப இருக்கிறாங்களே அப்படின்றாரு. கிடியோனுக்கு அது ரொம்ப ஒரு கலக்கத்தை தான் கொடுத்துருக்கோம். இந்த இஸ்ரேல், இந்த மீதியான் வந்து தங்களை வருஷம் வருஷம் 7 வருஷம் துன்பப்படுத்தின மீதியான் தங்களுக்கு விரோதமா போகும்போது ரொம்ப கலக்கம் தான் கொடுத்துருக்கோம். ஏன்? நம்ம ஒரு தலைப்புல பார்த்தோம், ஒரு பலவீனத்தை ஆண்டவரே ஏற்படுத்துறார் இல்லைங்களா. பலவீனத்தினுடைய அவசியத்தை பார்த்தோம். ஏன் ஆண்டவர் வந்து இது பைபிள் ஃபுல்லா இந்த பிரின்சிபல் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு மனுஷனும் மாம்சம் எதுவுமே அவருக்கு முன்பதாக பெருமை பாராட்டக்கூடாது. அதான் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் கொள்கை. எந்த மாம்சமும் அவருக்கு முன்பதாக பெருமை பாராட்டக்கூடாது. அதை நிறைவேற்றுறதுக்கு தான் ஆண்டவர் பல காரியங்களை செய்யறார். பவுல் கூட சொல்றார் புதிய ஏற்பாடுல, ஏன் உங்களில் அநேக ஞானிகளோ புத்திசாலிகளோ ஐஸ்வர்யவான்களோ அவங்கள ஆண்டவர் செலக்ட் பண்ணல, ஏன் உங்களை மாதிரி ஆளுங்களை ஆண்டவர் செலக்ட் பண்ணியிருக்காருன்னா ஞானிகளை வெக்கப்படுத்தும் படிக்கு. அதெல்லாம் செஞ்சதனுடைய நோக்கம் என்னன்னா, எந்த மாம்சமோ மனிதர்கள் யாருமே அவருக்கு முன்பதாக பெருமை பாராட்டக்கூடாது. அது ரொம்ப முக்கியம், நம்ம மனசுல வச்சுக்கணும். எப்பவும் எந்த காரியத்தை குறித்தும் நமக்கெல்லாம் இருக்கிற சோதனை என்னன்னா, ஆண்டவர் நம்ம மூலமா ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டாருன்னா அதுல இருந்து ஒரு 0.5% ஆவது நம்ம எடுத்துக்க முடியாதா, நம்ம பேருக்கு பயன்படுத்திக்க முடியாதான்னு அப்படிப்பட்டவங்களை நம்பி ஆண்டவர் அவருடைய மகிமையை கொடுக்கறதில்லை இல்லைங்களா, கொடுக்கறதில்லை. அதனாலதான் பலவீனத்தை அவர் அவசிய பலவீனத்துடைய அவசியத்தை பார்க்கணும். நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனை ஆண்டவர் வல்லமையா நம்மளை பயன்படுத்தாததுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதான். நம்முடைய பெருமை தான், நம்முடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் தான். நம்மளை எப்படியாவது உயர்த்திக்க முடியுமா, நம்மளை ஏதாவது பண்ணிக்கணும், நான் ஒன்றும் இல்லை, ஐ எம் நத்திங்ன்ற நிலைமைக்கு வரும்போது தான் நம்ம ரெடி ஆகிறோம். இப்போ தான் இவனை பயன்படுத்த முடியும், இப்போ தான் இவன் சரியாயிட்டான் அப்படின்ற மாதிரி தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவங்க தான் ஸ்டெப் ஏறி போயிட்டே இருப்பாங்க. அவங்க தான் ரெகுலராக ஜெபம் பண்ணுறவங்க, ஆண்டவர்கள் சார்ந்து இருக்கிறவங்க. மற்றவங்க எல்லாம் நம்ப முடியாது இல்லைங்களா, நம்ப முடியாது. செல்ஃப் கான்பிடன்ஸ் அது நமக்கும் பெரிய கெடுதல், ரொம்ப பெரிய கெடுதல். அதான் அந்த பலவீனத்தை அவர் ஏற்படுத்துறார் இல்லைங்களா. ஆண்டவர் அந்த பலவீனத்தை ஏற்படுத்த அப்படித்தானே அவர் பண்ணதே. இந்த உலகத்தை மாத்தினதே இயேசு கிறிஸ்து வந்து பாருங்களேன் என்ன விதமா மாத்தினாரு, படிக்காத 12 பேரு எல்லாம் படிச்சு ஞானத்துல மேந்திருக்கிற அரசியல் மிலிட்ரியில மேந்திருக்கிற உழு உலகமே ஒரு பக்கம், இந்த 12 பேர் அந்த வச்சுக்கிட்டு என்னத்தை தான் பண்ண போறாரு. அந்த 12 பேர் பலவீனமானவர்களை வச்சுதான் அதையே வீழ்த்தினார் இல்லைங்களா. ரோம் அரசாங்கமே வீழ்த்தினார். எதை? அப்படித்தான் ஆண்டவர் செயல்படுறது, அப்படித்தான் ஆண்டவர் செயல்படுறது. அதுல ஒருத்தர் நான் செஞ்சிருவேன் நான் செஞ்சிருவேன்னு இருந்தவரை அவர் அடுக்கி ஒடுக்கி முடியாது என்னாலன்னு அவர் பலவீனத்தை உணரும் போதுதானே பேதுரு சொல்றோம். அப்பதான் அவர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். இப்பதான் நீ ஆடை அமைக்கணும். அது ஆண்டவர் செய்யறத தொடர்ந்து நம்ம பாக்குறோம். அதான் கிதியோனுக்கு வந்து அந்த 32,000 பேர்ல ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் எந்த வார்லயும் போகும்போது யூதர்களுக்கு ஒரு முறை இருந்துச்சு, பயப்படுறவங்க அந்த வார் திருப்பி போயிடலாம், வாருக்கு வர்றதுக்கு பயப்படுறவங்க நீங்க எல்லாரும் திருப்பி போயிடலாம், நம்ம ஒரு மிலிட்ரியில அந்த ரூலை கொடுத்தோம்னா எல்லாரும் வந்துருவாங்க. அது மெதுவா அப்படி கொடுப்பாங்க, ஏன்னா பயந்தவங்க அவங்க வச்சுட்டு வார் செய்யறத விட அவங்க இல்லாம இருந்ததுதான் நல்லது, ஏன்னா மத்தவங்களையும் அவங்க இன்னும் பயத்துல நிரப்பி ஒரு ஒரு போர் வீரனுக்கு அப்படி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பயந்தவங்க எல்லாம் திருப்பி போங்கன்னு சொல்லும் போது ஏதோ கொஞ்சம் பேர் போவாங்கன்னு கிதியோன் எதிர்பார்த்தாரு. என்னாச்சு, 22,000 பேர் போயிட்டாங்க, 22,000 போயிட்டு 10,000 நிக்கிறாங்க, அதுவும் பத்தலன்னு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். ஒரு டெஸ்ட் வச்சு அந்த தண்ணி குடிக்கிற டெஸ்ட் வச்சு அதுலயும் டெஸ்ட் பண்ணி கடைசியில மிஞ்சினது 300 பேர் தான் பாக்குறோம் இல்லைங்களா. கடைசியில 300 பேர் மிஞ்சி 300 பேரோடு போய் கிட்டியன் படுத்துக்கிட்டு இருக்கிறார். என்னத்த செய்யறது, திடீர்னு நைட்ல ஆண்டவர் வந்து கிடியோனே புறப்படு அப்படின்றார். பாவம் அவர் முழி முழின்னு முழிக்கிறார், என்ன செய்யறது, இன்னமும் கேள்வி கேட்க முடியாது, இன்னமும் ஆண்டவர் நான் சந்தேகப்பட முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நானும் ஓ பண்ணிட்டேன் அவரை, இன்னமே அவர் சொல்றதுதான் கேட்கணும், ஏன்னா உயிர் தான் போக போகுது, என்ன செய்யறதுன்னு நினைக்கிறாரு. அவர் மனசுல கலங்கு, பிதா அறிவார் அப்படின்னு நம்ம காலில் பாக்குறோம் இல்லையா, அவருக்கு தெரியும் நம்ம மனசுல என்ன ஃபீல் பண்றோம். சரி உனக்கு பயமா இருக்குன்னு நான் பாக்குறேன், நீ போய் அந்த டென்ட் பக்கத்துல போய் நீ அங்க பேசுறத கேளு, அது உனக்கு தைரியத்தை கொடுக்கும். அங்க போறாரு, போய் எத்தனை 1,000 டென்ட் காலையில கூட பார்த்தோம், அங்க போய் அது எப்படி அதிசயம், பராமரிப்பினுடைய அதிசயம் பாக்குறோம். இந்த அளவுக்கு கடவுள் பராமரிப்பு கண்ட்ரோல் பண்றாரு, ஜேசி கண்ட்ரோல்ஸ் தான் பாக்குறோம். எந்த டென்ட்ல அவர் போய் நிக்கணும், நைட்ல போறாங்க, நைட்ல எந்த டென்ட்ல போய் நிக்கணும், அந்த டென்ட் கரெக்டா போய் நிக்கிறாரு. அந்த டென்ட்ல ஒருத்தனுக்கு கனவு வருது, கனவு கூடவா, அதுவும் முட்டாள்தனமான கனவு, ஒரு ஒரு பார்லே கேக் இல்லைங்களா, பார்லே கேக் வந்து நான் சொன்ன ஒரு அப்போ மாதிரி இருக்கும், அது உருண்டுகிட்டு வருது மேல இருந்து. அந்த பார்லே கேக்ன்றதே அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பார்லே எல்லாம் நாயங்க ஃபுட்டு, அந்த மிருகத்துக்கு ஆடு மாடுக்கு தான் பார்லே ரொம்ப யூஸ் பண்ணும், வீட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. அந்த காலத்திலயும் சரி நம்ம காலத்திலயும் சரி பார்லே எல்லாம் ரொம்ப மிருகங்களுக்கு தான் யூஸ் பண்றது, வீட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஏன்னா யூத ஜனங்களுக்கு அந்த கெதி நில அந்த நிலமும் வந்துருச்சு, மிருகத்தை சாப்பிடுற நிலமும் அவங்களுக்கு வந்துருச்சு, அதான் பார்லே கேக் வருது. அது ரொம்ப அருவருக்கிற ஒரு காரியம், அது போய் புரண்டு கீழே வருது, அது கீழே வந்து பார்த்தா பெரிய டென்ட்டுக்குது, அது போய் இடிச்சு அந்த டென்ட் கீழே விழுந்துருது. அது ஒரு கனவா, அது எங்கேயாவது நடக்குமா, அந்த கனவு இந்த மனுஷனுக்கு வந்திருக்கு, அந்த மனுஷன் எதுவும் கற்பனை இல்லை, அவர் ஏன் முடிச்சுணும், காலில் எந்திரிக்கலாம், ஆனால் கலன் திடீர்னு அந்த கனவுல முடிச்சிருச்சு, பெரிய ஷாக் வந்த மாதிரி. அதை போய் பக்கத்துல இருக்கிறவனாவது குரட்டை விட்டு தூங்கி இருந்தா அவன் நடந்திருக்காது, யோசிச்சு பாருங்களேன் அதனோட ப்ராவிடன்ஸுடைய இதை பார்க்கணும். அவனும் முடிச்சிருக்கிறான், அவனுக்கு என்னத்துக்கு தூக்கம் வரலன்னு தெரியல, இவன் வந்து அவனுக்கு அதை சொல்றான், அதை சொல்லி அவர் பேசாம இருக்காம அதுக்கு விளக்கத்தை கொடுக்கிறார் தீர்க்கதரிசியா. இதை வெளியே நின்றுட்டு கேட்கிறாரு இவர். இதை கேட்கும் போது கிடியோனுக்கு அதான் பெரிய அதிசயம், அவருக்கு ஒரு அசாதாரணமான விதத்தில் பெரிய ஆச்சரியம் கிடியோனுக்கு. அங்கேயே அவர் என்ன பண்றாரு, முழங்கால் படிட்டு ஆண்டவரை ஆராதிச்சு இது பாக்குறோம். அது பார்க்கும்போது ஒரு விதத்துல பார்த்தோம்னா இது இப்படித்தான் ரொம்ப சீப்பு, நம்ம கிடியோன் கூட ரொம்ப சீப்பா நடந்துட்ட மாதிரி தெரியுது. பொய் உரையாத தேவன், சத்தியத்தை மட்டும் பேசுற தேவன், நான் உன்னோடு இருப்பேன் யெகோவாவே காட்சியளித்து சொல்றது உனக்கு தைரியம் கொடுக்கல, எங்கேயோ ஒருத்தன் உளறி ஒரு கனவு வந்துச்சு, கனவுல அவன் ஏதோ சொல்றான், அவன் பக்கத்துல இருக்கிறவன் அதுக்கு விளக்கம் சொல்றான், அது போய் எவ்வளவு உனக்கு தைரியம் கொடுக்குன்னா அப்படித்தான் நம்ம, அப்படித்தான் நம்ம. தேவ வாக்கு எவ்வளவு பிராமிஸ் கொடுக்குது, அதுல எல்லாம் நமக்கு விசுவாசம் வர்றது இல்ல. உலகத்துல ஏதாவது ஒண்ணு ஆண்டவர் ஒரு சின்னதா செஞ்சுட்டாருன்னா அது ரொம்ப இது அப்படியே பெருசா பிடிச்சுக்குவோம், அது அப்படித்தான் நம்ம இருக்கிறோம் பாருங்களேன். கிதியோனா வெக்கம் தான் படணும், கிதியர் எரியாண்மை உள்ள தேவன் தன்னுடைய நிச்சயமான வாக்கு கொடுத்திருக்கிறாரு, பொய் உரையாத தேவனாச்சு, அதெல்லாம் பெருசு இல்லை, ஒரு சின்ன மேஜிக் ஏதாவது பார்த்தா தான் நமக்கு பாருங்களேன். அதெல்லாம் விசுவாச குறைவு தான் ஒரு விதத்தில். கிதியோனுக்கு அது ரொம்ப இதா தைரியமா இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, அவர் கூட்டத்தை 300 பேரை கூட்டுக்கிட்டு போறார் இல்லைங்களா, 300 பேரை கூட்டுக்கிட்டு பயங்கரமான விதத்தில், ஒரு 300 பேரு ஒரு கையில என்ன ஒரு கையில எக்கால வச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு கையில பானையை வச்சுக்கிட்டு இருக்காங்க, நடந்து போறாங்க. எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நம்ம பார்த்துருக்க முடியாது. அப்படின்னு நடந்து போறாங்க, ஒரு காமெடியா இருக்குது நமக்கு பாக்குறதுக்கு. ஒரு கையில எக்கானும் இன்னொரு கையில பானை, எங்க தான் இவங்க போறாங்கன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. போருக்கு போறவங்க இப்படியா போவாங்க, நமக்கு காமெடியா இருக்கு. ஆனா இந்த உலகத்திலேயே மிக தைரியமான போர் வீரர்கள் அவங்க தான். இந்த ரெண்டு ஆயுதங்களை வச்சுக்கிட்டு ஒருத்தனை கூட அடிக்க முடியாத ஒரு நிலையில போய்கிட்டு நம்ம போய் அவ்வளவு பெரிய ஜனங்களை வீழ்த்துறோம்னு கடவுள் மேல நம்பிக்கையை பிடிச்சி தன்னுடைய உயிரை பனை வச்சு இறங்குறாங்களே அந்த பள்ளத்தாக்குல, அவங்கதான் விசுவாச வீரர்கள். இவங்களை பத்தி தான் படம் எடுத்து பாராட்டணும். எவ்வளவு விசுவாசம் ஆண்டவர் மேல வச்சு இப்படி போயிருப்பாங்க. பட்டயத்தை எடுத்து ஓடுற, 100 பேர் வெட்டுற, அதெல்லாம் வெட்டுற, உன் பலத்துல நம்பி போற, அதுதான் பெருசா காட்டுவாங்க. உனக்கு தெரியுமா, ஒரு 300 ஒரு மூவி வந்துச்சு, அது ரொம்ப ஸ்பார்டன்ஸ், அது ஹிஸ்டாரிக்கலா எடுத்த 300 ஸ்பார்டன்ஸ். ஆக்சுவலா உண்மையான ஹீரோஸ் இந்த 300 இவங்க தான். 300 பேர் பீப்புள், ஒருத்தரையும் அடிக்க முடியாது. திரளான மக்கள் இருக்கிறாங்க, போய் அவங்கள வீழ்த்தணும். ஒரு ஆயுதமும் இல்லாம இறங்கி இறங்கி போறாங்கன்னா எவ்வளவு விசுவாசம் இருக்கணும் அப்படிங்களா, அதான் விசுவாசம். அதனால்தான் எப்ரே 11வது அதிகாரத்துல கிதியன் பேர் வருது. ரொம்ப விசுவாசத்தோடு போயிருக்கணும், விசுவாச வீரர்கள் இவங்க சொல்லணும். அங்க உயிரை பணைய வச்சு போறாங்க. அங்க போகும்போது நம்ம பாக்குறோம், அவங்க அந்த மீதியான் அவங்க எல்லாம் ரொம்ப, அந்த இவங்க போய் முதல்ல அந்த பானையை உடைக்கிறாங்க இல்லைங்களா, ஒருத்தர் ஒருத்தர் சுயாசுன்ற மாதிரி பானையை டமான்னு உடைச்சிட்டு எக்காலத்தை ஊதுறாங்க. அப்புறம் அந்த டார்ச்சை வேற கொளுத்துறாங்க. டார்ச்சை கொளுத்தி அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், அந்த மீதியான் என்ன நினைச்சாங்க, இருளா இருந்ததுனால அவங்க ஒரு காட்டு மிராண்டியான கூட்டம், சிந்திக்க மாட்டாங்க, ஒரு தலைவருங்க ஒரு ராஜா அவங்களுக்கு இல்ல, ரெண்டு தலைவருங்க மாத்திரம் இருக்காங்க, ஏதோ ஒரு பெரிய கூட்டம் நம்ம மேல பாஞ்சிருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப பயந்து மிரண்டு போய், இவ்வளோ டார்ச் லைட் எல்லாம் வருதுன்னா பெரிய கூட்டம் வந்துருச்சுன்னு ஒருத்தர் ஒருத்தர் மெரிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு, ஒரு ரெண்டு பேர் ஒன்று சொல்லிக்கிட்டா அது பெரிய பயம் 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 கலக்கத்துல எல்லாம் பயந்து ஓடுறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிறாங்க, நீ தான் சத்துருவா நான் தான் சத்துருவான்னு வெட்டிக்கிட்டு ஓடும் போது கிடியோன் வந்து அவங்களை விரட்டுறத பாக்குறோம். இந்த 300 பேர் விரட்டுறது மாத்திரம் இல்ல, இதுக்கப்புறம் திரும்பி போனவங்க எல்லாம் அவங்க கூட சேர்ந்துட்டாங்க. திருப்பி வீட்டுக்கு பயந்து போனவங்க எல்லாம் இப்ப நியூஸ் கேட்டு சேர்ந்துட்டாங்க. அப்புறம் கிடியோன் அங்க இருந்து நியூஸ் கொடுக்கிறாரு எப்ராயிம்க்கு, இவங்க வெளியா போகாதபடிக்கு யோர்தான் மறைச்சு வைங்க, ஏன்னா யோர்தான் தான் என்ட்ரன்ஸ், அங்க போய் அந்த யோர்தான்ல போய் வச்சு எல்லாரையும் வெட்டி அவங்க அழிக்கிறாங்க. அழிச்சது மாத்திரம் இல்லை, இந்த எப்ராயிம் கோத்திரம் கார் வந்து அந்த தலைவர்கள் எந்த வசனத்தில் வருது, 7வது இதுல படிங்க.
அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் மனாசேயின் சகல மனுஷரும் ஆகிய இஸ்ரவேல் கூடி வந்து மீதியானரை பின்தொடர்ந்தார்கள். கிதியோன் எப்ராயிம் மலைகளெல்லாம் ஆட்களை அனுப்பி மீதியானருக்கு விரோதமாக இறங்கி எத்தாபாரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து அவர்களுக்கு முந்தின துறைகளை கட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல சொன்னான். அப்படியே இப்ராஹிம் மனுஷர் எல்லோரும் கூடி பெத்தாபாரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறைகளை கூட்டிக் கொண்டு கட்டி கொண்டு மீதியானின் 2 அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து, ஓரேபை ஓரேப் எனப்பட்ட தென்மலையிலும் சேபை சேப் எனப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு மீதியானரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையிலிருந்த கிதியோன் இடத்திற்கு கொண்டு வந்தார்கள்.
சரி, இப்ராஹிம் மக்கள் அங்க போற போய் அந்த பிளாக் பண்றாங்க, யோர்தானுடைய நதியை பிளாக் பண்ணி அங்க போகாத படிக்க அவங்கள நிறுத்தி தாக்கி அந்த தலைவர்கள் ஒரே சேப்ன்ற தலைவர்களை வெட்டி அவங்களுடைய தலையை எடுத்துட்டு வராங்க. அப்படி எடுத்துட்டு வர்றது தான் அதோடு முடியுது நமக்கு 7வது அதிகாரம். சரி, இப்ப 8வது அதிகாரத்தை நம்ம பார்க்க போறோம். 8வது அதிகாரத்தை தொடர்ந்து பாக்குறோம் இல்லைங்களா. கிதியோன் பெரிய பெரிய கதை, 7, 6ல இருந்து ஆரம்பிக்கும். 3 அதிகாரங்கள், 6, 7, 8. அப்போ கிதியோனுடைய கதையை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். 8வது அதிகாரத்துக்கு நம்ம வரும்போது கிதியோன் கேரக்டர், நம்ம கேரக்டர் எப்படி எப்படி மாறிட்டு வருதுன்னு பார்க்கும்போது 8வது அதிகாரத்தோடு 8வது அதிகாரம் இல்லாம இருந்தா கிதியோனை பத்தி நம்ம நல்லா நினைச்சுக்கலாம். ஆனா 8வது அதிகாரம் வரும்போது ரொம்ப சோர்பான காரியங்கள் வருது. கிதியோனுடைய கேரக்டரை பார்த்தோம்னா போக 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 கிதியோன் வந்து ஒரு சவுல் மாதிரியே மாறி போறதை நம்ம பார்க்கறோம். சவுல் மாதிரியே மாறி போறது, என்ன சவுலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது ரொம்ப தாழ்மையா அவர் ஆரம்பிச்சார் இல்லைங்களா. ஆண்டவர் தன்னை ராஜா, முதல் ராஜாவா இஸ்ரவேலுக்கு தன்னை தெரிந்து கொள்ளும் போது சவுல் வந்து ஓடி மறைஞ்சார். ஐயோ, நான் போய் ராஜாவா, என் குடும்பம் எவ்வளவு இதுன்னு ரொம்ப தன்னுடைய பார்வையிலேயே தன்னை ரொம்ப மோசமா அவர் பார்த்தார். ஆனா ஆண்டவர் சவுலை பயன்படுத்தி பிலிஸ்தியர்கிட்ட இருந்து விடுதலை கொடுத்து சவுலை ராஜாவா உயர்த்தினார். உயர்த்தி நீ மக்களை இது செய்யணும்னு உடனே உயர்த்தின பிறகு என்ன ஆகுது, என்ன ஆகுது, நமக்கெல்லாம் உயர்த்து நம்ம நிலையிலிருந்து ஆண்டவர் கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச்சு மேல வச்சாருன்னா போதும், என்ன ஆகுது, பெருமை வந்துருது, பெருமை வந்துருது. பாருங்களேன், சவுலுக்கு வந்துச்சு பெருமை, பயங்கரமா வந்துச்சு பெருமை. அந்த பெருமையில தன்னைத்தானே அவர் பாராட்ட கத்துக்கிட்டாரு, தன்னைத்தானே அவர் புகழ கத்துக்கிட்டாரு. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ஹி ஸ்டார்டட் ட்ரிங்கிங் ஹிஸ் ஓன் பாத் வாட்டர்னு வாங்க. அதாவது அது தன்னை அவ்வளோ மெச்சுக்கிறது, நான் குடிச்ச தண்ணியே நான் குடிக்கிறதுன்ற மாதிரி அவ்வளோ மெச்சிப்பு தன் மேல. அப்படி ஆயிட்டார் சவுல், நான் தான், நான் எவ்வளோ பெரிய இசவேலுடைய முதல் ராஜா நான் தான், என்னை தான் தேவன் தெரிந்து கொண்டார்னு தன்னையே மெச்சித்துக்கிட்டு பெருமை வந்து கடவுள்கிட்ட இருந்து தூரம் போன பிறகு மனுஷர் பயம் அவருக்கு வந்துருச்சு. மனுஷர் பயம் வந்தது மாத்திரம் இல்ல, தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும், தன்னுடைய பேருக்காக மத்தவங்களை தாக்க அவர் ஆரம்பிச்சார். அப்படி ஒரு குணம் அதே ரூட்ல கிடியோன் போற மாதிரி ஆயிடுச்சு. அதான் பாக்குறோம் எட்டாவது அதிகாரத்துல, நம்ம அடுத்த வாரம் அதை பார்ப்போம். ஆறு ஏழு அதிகாரத்தை பார்த்து வரும்போது கிடியோனை ரொம்ப ஒரு பலவீனமா பார்க்கிறோம். பலவீனமா பார்க்கும்போது பார்த்தாலும் நம்ம நல்லா பிடிக்குது அவரை, இல்லைங்களா, அவர் பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். எது எடுத்தாலும் ஆண்டவர் கை பிடிச்சுக்கிட்டே நடக்கிற புள்ள மாதிரி, நீங்க செய்யலன்னா இல்ல, இந்த தோலை நீங்க சைன் காட்டலன்னா இல்ல, அது ரொம்ப பிடிக்குது நமக்கு ஒரு விதத்தில். அப்படி பண்றாரே ஆண்டவர் எவ்வளவு சார்ந்து இருக்கிறாரு. ஆனா அனுபவம் வந்துருது, முதிர்ச்சி வருது, வெற்றி வருது, ஆசீர்வாதம் வருது. வந்த பிறகு என்ன வருது, அகங்காரம் வருது. கிடியோனுக்கு வந்துருது ஃபேட், அகங்காரம், அனுபவம் வருது, கேரக்டர் டெவலப் ஆகுறத பார்க்கும்போது அவர் அவருக்கும் பெருமை, சுய சுயத்தின் மேல் நம்பிக்கை, இதெல்லாம் அதிகம் ஆகி அனுபவம், குடும்பம் வளருது, புகழ் வளருது, வசதி வளருது, அதெல்லாம் பார்த்த உடனே என்ன ஆகுது, கிருபையிலிருந்து கீழே போறதா பார்க்குறோம். கிருபையிலிருந்து கீழே போறதா பார்க்குறோம், ரொம்ப சேடு அது வர்றதை பார்க்குறோம். அதிக அதிகமாக அவருடைய ஆரம்பத்துல இருந்த தாழ்மையும், ஆரம்பத்துல ஆண்டவரே நீங்க சொல்லலன்னா என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்ற ஆண்டவர் மேல இருந்த சார்ந்த நிலைமையும் பாக்குறது இல்ல, பார்க்காம அப்படி போயிருந்த பாக்குறோம். அதனாலதான் சில நேரங்கள்ல நம்ம மேல போறதும் இன்னும் முன்ன போயிருதும் வசதி வர்றதுக்கும் நினைச்சு நம்ம ஒரு விதத்துல பயப்படணும் தான், பயப்படத்தான் செய்ய, ஆபத்து ஆபத்து. நான் நினச்சி பார்க்குறேன், ஒவ்வொருத்தரையும் பராமரிப்பு வந்து பல விதங்களில் நம்மளை வச்சிருந்தாலும் ஞானத்தோடு வச்சிருக்கு, ஞானத்தோடு வச்சிருக்கு. நம்ம நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியிலையும் கட்டுப்பாடுலையும் பரிசுத்தத்துலேயும் நம்ம அதிகமாக நம்ம வளர்ந்தோம்னா, கட்டுப்பாடில் உலக ஆசையில் அவ்வளோ இல்லாமல் வளர்த்தோம்னா, ஆண்டவர் நமக்கு எந்த இதையும் வைக்கிறதுக்கு அவர் தயங்க மாட்டார், எந்த இதையும் நம்மளை இது பண்ண மாட்டார், இல்லைங்களா. ஆனா நமக்கு கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டர் கொஞ்சம் மேல இது பண்ணோம்னா நமக்கு கட்டுப்பாடு இருக்கிறது இல்ல, நம்ம ஒழுங்கா இருக்கிறது இல்ல, நமக்கு தாழ்மை இருக்கிறது இல்ல, இது பண்ணிட்டோம் அப்படியே நம்ம மேலேயே நமக்கு வந்துருது ஏதோ ஒண்ணு. ஒரு ஒரு சென்டிமீட்டர் தான் போதும் நமக்கு கொஞ்சம் உயர்த்தினார்னா, அது இல்லாம நம்மள எவ்வளவு நம்மள தாழ்த்திக்கிறோமோ ஆண்டவருக்கு அப்ப தடையேதும் இல்லை, இல்லைங்களா, தடையேதும் இல்லை. ஆனா நம்ம தான், நமக்கு சத்ரு நம்ம தாங்க, புரிஞ்சுக்கணும், நமக்கு சத்ரு நம்ம தான் பார்க்கணும். சரி, இது கிடியோனுடைய கதையில பாக்குறோம், ரொம்ப சேடு தான். கடைசி நேரத்துல கடைசியில முடிக்காம நல்லா வந்துச்சு, நல்லா ஆரம்பிச்சாரு, அவரும் ஒரு பெரிய வீரனா இருக்கக்கூடாதா அப்படின்னு பாக்குறோம், ஆனா சேடா முடிச்சிடுறாரு. சரி, நம்ம எட்டாவது அதிகாரம் ஒன்னுல இருந்து, ஆனா இப்போ இன்னைக்கு இன்னைக்கு பாக்குறது வந்து அவருடைய ரொம்ப ஒரு அருமையான குணாதிசயத்தை பார்க்க போறோம், ரொம்ப அருமையான குணம், நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ரொம்ப பிராக்டிக்கல் குணாதிசயம். அது ஒண்ணுல இருந்து மூணு வரைக்கும் பார்ப்போமே.
அப்பொழுது இப்ராயின் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானின் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனோட பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு அவன், நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம், அபியேசரின் திராட்சைப்படத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் எப்ராயிமிலே மீதியான் அறுப்பு அதிகம் அல்லவா? தேவன் உங்கள் கையிலே மீதியானிய ஓரேபையும் சேவையும் ஒப்பு கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது இம்மாத்திரம் என்றான். இந்த வார்த்தையை அவன் சொன்ன போது அவன் மேல் இருந்து அவர்களுடைய கோபம் ஆறிற்று.
இது ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில கிதியோன் அதை எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு தான் இந்த சூழ்நிலை வருது. நான் நினைக்கிறேன் இதோடு கிதியோனுடைய நல்ல கேரக்டர் உச்சகட்ட ஒரு குணாதிசயம், ரொம்ப அருமையான குணாதிசயம். பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த குணாதிசயம் மெச்சத்துக்கலாம்னா, இது வரைக்கும் அவர் போர் செஞ்சு அந்த ஜெயம் பெற்றதை விட இங்க செஞ்ச ஒரு வெற்றி பெரிய வெற்றி. ஏன்னா இப்போ சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் தன்னை கட்டுப்படுத்துகிற, தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்துகிற மனுஷன் ஒரு எத்தனை போர்களை வெல்ற வீரனை விட தெரியும். நான் சொன்னது இல்ல, சாலமன் சொல்றாரு பாருங்களேன், நீதிமொழிகள் 16:32. ரொம்ப பெரிய பலன் வேணும், மத்தவங்களை அடிச்சு வெளுட்டி வார்ல எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி போர்ல எல்லாம் கூட ஜெயிக்கலாம், ஆனா ஒரு மனுஷன் தன்னை கட்டுப்படுத்துறது வந்து ரொம்ப பெரிய வீரனா இருக்கணும். அவன்
பலவானை பார்க்கிலும் மீறிய சாந்தமுள்ளவன் உத்தமன்,
ஒரு நகரத்தை வெல்றதை விட அவன் பெரியவன்றார், தன்னை கட்டுப்படுத்துகிறவன் பெரியவன் அப்படின்றார். அப்படிப்பட்ட ஒரு குணத்தை தான் நம்ம இங்க பாக்குறோம், ஒரு கிடியோனுக்கு பாக்குறோம். ஏன் இங்க என்ன சூழ்நிலை, மீதியானை முறியடிச்சாச்சு, பெரிய இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை, பெரிய சண்டை. அந்த சண்டையில வந்து எவ்வளவு ஞானத்தோடு கிடியன் அதை ஹேண்டில் பண்றாரு, ஹேண்டில் பண்ணி அவங்க எல்லாரையும் சமாதானம் பண்றாருன்றதை பாக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா எப்ராயிம் கோத்திரத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை, அவங்களுக்கு ரொம்ப கோபம். என்ன கோபம், இவ்வளவு பெரிய போருக்கு போக்கு போறியே, நீ போயிருந்தியே, எங்களையே நீ கூப்பிடல, எங்களை ஏன் கூப்பிடல, எங்களை எப்ப கூப்பிட்ட, 7:27 பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஓடி எல்லாம் வாரெல்லாம் முடிஞ்சு இவங்க ஓடும் போது வரே நடக்கல அங்க, ஆனா இவங்க பயந்து ஓடும் போது அவங்கள பிளாக் பண்ணி தாக்குங்கன்ற போது தான் கூப்பிட்டாரு எப்ராயிம் போத்திரத்து, நீ ஏன் எங்களை முதலே கூப்பிடல அப்படின்ற ஒரு கோபம். அவங்க எஸ்கேப் ஆகும் போது எல்லாம் முடிஞ்சு போன பிறகு எங்களை கூப்பிட்டியே அப்படின்னு அவங்க மேல ரொம்ப கோபம், ரொம்ப அப்செட். ஏன் இவங்க அப்செட் ஆனாங்க, இது காரணம் என்ன, ஏன் அப்செட் ஆனாங்க அப்படின்னா, எப்ராயிம் ஒருவேளை எப்ராயிம் கோத்திரம் ஒருவேளை அந்த போர்ல ரொம்ப தேர்ந்தவங்க, அவங்க தான் இருக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் இல்லை. ரெண்டு காரணம் இவங்க ஏன் அப்செட் ஆனாங்க. முதலாவது வந்து சொல்ல போனா அவங்களுடைய இருதயத்தின் பெருமை, இன்னொன்னு பொறாமை. இருதயத்தின் பெருமை பொறாமை ஏன் அப்படின்னா, எப்ராயிம் கோத்திரத்துல இருந்து யார் வந்தது, ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வந்தார், இயேசு கிறிஸ்துன்னு சொல்லாதீங்க, யோசுவா எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவர் இல்லைங்களா, எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவர். அவர்தான் இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து அங்கெல்லாம் போர் செய்து எல்லாரையும் செட்டில் பண்ண கோத்திரம் இது. என்ன மரியாதை, அங்க மூதாதியர்கள் எவ்வளவு பெரியவங்க, யோசுவா பிறந்த கோத்திரம் நாங்க, எந்த போர் நடக்கணும்னாலும் அதுக்கு முன்னாடி நிக்க வேண்டியவங்க நாங்க தானே. யார் யா, நீ மனாசே கோத்திரத்திலிருந்து வந்தவன், நீ போய் கடைசியில எங்களை ஏன் நீ கூப்பிடாம போன, இருதயத்தின் பெருமை அவங்களுக்கு, வேற ஒண்ணுமே இல்லை, இருதயத்தின் பெருமை. ஏன்னா அவங்க அவங்களுடைய கணத்தை பத்தி, அவங்களுடைய கண்ணியத்தை பத்தி பெரிய பெரிய எண்ணம் அவங்களுக்கு. இது வந்து இதனால தான் யாக்கோபு சொல்றாரு, உங்களுக்கு மத்தியில் பொறாமையும் பெருமையும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சில நம்ம இதயத்தின் கொடுமை தான், நம்மளை பத்தி பெரிய பெரிய எண்ணம் நமக்கு, நம்ம ரொம்ப பெரியவங்க, நம்மளுடைய எவ்வளவு இது அப்படின்னும் போது நம்மளை ஒரு காரியத்துக்கு கூப்பிடல, ஒரு விஷயத்துக்கு கூப்பிடல, நம்ம முன்ன நிக்கலன்னா, நம்ம இவ்வளவு பெரிய கோத்திரத்துல இருந்து வந்தவங்க நம்மள நிக்கலன்னா அவங்களுக்கு அந்த இதுல இருந்து கோபம் வந்துருச்சு, பெருமை வந்துருச்சு பாருங்களேன். அதனாலதான் அதுல அவங்க இது அந்த பெருமையில அவங்க சொல்றாங்க, அவங்க அவங்களுடைய ஒரு ஒரு குற்றச்சாட்டு கொஞ்சம் கூட ஒரு அர்த்தம் இல்லாதது, காரணம் இல்லாதது. ஏன் காரணம் இல்லாதது, 7:1 படிங்களா, சாரி 8:1.
அப்பொழுது இப்ராயில் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானின் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அனுப்பிக்கவில்லையே,
பலத்த வாக்குவாதம் பண்ணாங்க, ரொம்ப ஷார்ப்பா திட்டி இருக்கிறாங்க, பயங்கரமா திட்டி இருக்கிறாங்க, அவமானப்படுத்தி இருக்கிறாங்க, கிதியோன ரொம்ப இது பண்ணி இருக்கிறாங்க. ஆனா அவங்க கேட்கறதுல ஏதாவது ஒழுங்கு நியாயம் இருக்கா யோசிச்சு பாருங்களேன். நம்மள அப்படி யாராவது திட்டினாங்கன்னா நமக்கு என்ன ஆகுது? உடனே அவங்களுக்கு மூணு மடங்கு நம்ம திட்டிட மாட்டோம் இல்லைங்களா? மூணு மடங்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? அப்படி கிதியோன் திட்டணும்னா இப்பதான் நியாயமா திட்டணும். ஏன் இவனுக்கு கிதியோனுக்கு போர் செய்ய இப்படி எல்லாம் செய்ய சொன்னது யார்? ஆண்டவர் சொன்னார். இவரா நினைச்சுக்கிட்டா செஞ்சார், எனக்கு ஒரு பெரிய பேர் வரணும், எனக்கு பேர் வரும். கிதியோனை அழைத்தவர் ஆண்டவர். அவனுக்கு எல்லா டைரக்ஷனும் கொடுத்து ஒவ்வொரு விஷயத்திலையும் செஞ்சது ஆண்டவர். இவங்க சண்டை போடுறாங்கன்னா யார்கிட்ட சண்டை போடுறாங்க? ஆண்டவர் செஞ்ச கிரியைக்கு விரோதமாக சண்டை போடுறாங்க. அது மாத்திரம் இல்ல, இவ்வளோ ஆர்வம் உள்ளவர்களா இருந்தாங்கன்னா சத்ருக்கள் இங்க வந்திருக்கிறாங்க. கிதியோன் எக்காலம் ஊதினார்ல, ஊதும் போது இவங்க போயிருக்கலாம்ல, போய் அந்த டைம்ல போகல, எல்லாம் முடிஞ்சு போத போனதுக்கு தான் இவங்களுக்கு ரோஷம், இவங்களுக்கு வீரம், பெருமை எல்லாம் வந்துருச்சு. அப்ப போயிருக்கலாம், இல்ல தாங்களா சுயமா ஏன் விருந்து வச்சு இவங்களை வெத்தில பார்க்க வச்சு கூப்பிடணுமா? ரோஸ் உங்களுக்கு தேசத்தின் மேல அவ்வளவு பற்று இருந்துச்சுன்னா கூப்பிடும். தெரியும் அவர் அங்க இருக்கிறாங்க, மீடியா வந்திருக்காங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ போயிருக்கலாம் இல்ல அவனுக்கு உதவி செய்யறதுக்கு, அப்பெல்லாம் போல. இப்ப அவனுக்கு பெரிய பேர் வந்துருச்சே, எங்களுக்கு வரலையே, யோசுவா கோத்திரம் சேர்ந்தவங்க, அவனுக்கு வந்துருச்சேன்ற பெருமை பாருங்களேன், பெருமை பொறாம அதான் பெரிய பயங்கர பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, அந்த பேர் அவங்களுக்கு வரல, அதனால அவங்க அவங்க லேசியா இருந்துட்டு இப்படி இப்படி சொல்றத பாக்குறோம். அதுக்கு எந்த விதமான நியாயமும் இல்லை. அந்த மாதிரிதான் இது ஒரு பெரிய இருதயத்தின் பெருமையை தான் காட்டுது, பெருமையை தான் காட்டுது. ஏன் எங்களை ஹெல்ப் கூப்பிடல, ஏன் எங்களை முன்னாடி வைக்கல, ஏன் எங்களை இது செய்யல அப்படின்னு வந்து ஒரு காரியம் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நடக்குது, நடந்திருக்கு அப்படின்னா அதுல நம்ம அதுல நம்ம பெருமை பாராட்டுறதோ என்ன முன்ன வைக்கலையோ, என் பேர் வரணும், அவங்க பேர் வைக்கணும்ன்றதே ஆண்டவருடைய விஷயம் இல்லை. பாருங்களேன், அவங்களுடைய இருதயத்தின் பெருமையை காட்டுது. ரெண்டாவது அவங்களுடைய இருதயத்தின் பொறாமையை காட்டுது. ஏன் இந்த போர் நடந்ததுனால பேர் யாருக்கு வந்துச்சு? கிதியோனுக்கும் அவங்களுடைய மனாசா கோத்திரத்துக்கு தான் வந்துச்சு. இவங்க தான் ஆரம்பத்துல போறார்கள், 300 பேர் போனார்கள். சரித்திரம் அவங்கள பத்தி தான் பேசும், இவங்கள பத்தி என்ன பேசும் இல்லைங்களா? அவங்களுக்கு தான் பெரிய பேர் வந்துருச்சுன்றதுக்காக அவங்க அந்த மாதிரி ஒரு கோபத்துல சொல்றாங்க. பாருங்களேன், இந்த மாதிரி கோபத்துல வரும்போது கிதியோன் நார்மலா நம்ம இருந்தா எப்படிங்க ரியாக்ட் பண்ணிருப்போம்? ரொம்ப ஷார்ப்பா திட்டுறாங்க அவரு, நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணிருப்போம் இல்லைங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களை ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணாரு, என்ன செலக்ட் பண்ணிருக்கிறாரு, என்ன செலக்ட் பண்ணாருன்னா வாயை மூடிட்டு வந்து வேலையை பண்ணிட்டு போங்க, இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் ஜாட்டியில உழுவ போகுது. இனிமே நான் தான் உங்களை ஆள போறேன், நான் தான் என்னத்தான் உயர்த்தி இருக்கிறாரு ஆண்டவர், போங்கயா நீங்களும் உங்க முடிஞ்சோன்னு ஏதாவது திட்டி இருப்போம் நம்ம இருக்கிற கோபத்துக்கு இல்லைங்களா? ஆனா கிதியோனுடைய சாந்த குணத்தை நம்ம இங்கதான் பாக்குறோம். பாருங்களேன், அவர் சொல்ற பதில் ரொம்ப அருமையா சொல்ற. அவங்கள திட்டல, எங்க போச்சு இந்த ரோஷம் எல்லாம் அவங்க இருக்கும்போது? எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து பெருசா பேசுறீங்களா? இது ஆண்டவர் எனக்கு சொன்னதியா அப்படின்னு ஒண்ணும் பேசல. அவர் பதில் பாருங்களேன் எப்படி இருக்கு, ரொம்ப பொறுமையோடு பதில் கொடுக்கிறார்.
நீங்கள் செய்ததற்கு நான் செய்ததே எம்மாத்திரம், அபியேசரின் காட்சி படத்தின் முழு அறுப்பை பார்க்கலும் எப்பிராயிமரின் மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா?
பாருங்களேன், ரொம்ப ஒரு சாந்தத்தோடு பொறுமையோடு பதில் கொடுக்கிறார். எப்படி? ஒரு நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு, 15:1 படிங்களா. அவங்க ரொம்ப ரொம்ப ஹீட்டடா பொறாமையில பெருமையில வந்து இவரு தாக்க பாக்குறாங்க, ஆனா அவர் எப்படி பதில் கொடுக்கிறாரு? ரொம்ப சாந்தம்.
15:1
பாருங்களேன், அதான் பாக்குறோம், மெதுவான பிரதி உத்தரம். நம்ம இதை கத்துக்கணும் வாழ்க்கையில. ஒருத்தர் ஈட்டடா நம்மள பார்த்து கத்துறாங்க திட்டுறாங்கன்னா ரொம்ப பரிதாக, ரொம்ப நம்மளுடைய பலவீனம், நம்ம திருப்பியும் அவங்க பிடிச்சி திட்டுறதும் அவங்களுக்கு நேர்மடியா பண்றது. என்ன அந்த வசனம் போட்டிருக்கு? மெதுவான பிரதி உத்தரம், சாந்தமான பிரதி உத்தரம் என்ன பண்ணுமா? உக்கிரத்தையே மாத்தம் இல்லைங்களா? சாந்தமான பிரதி உத்தரம். அவர் கிதியோன் அப்படித்தான் உத்தரம் கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். சாந்தமான பிரதி உத்தரம் எப்படி? பொறுமையோடு, நீ முட்டாளுங்களே கடவுள் என்னதான் பயன்படுத்தினார், போங்க உங்களுக்கு என்ன செய்ய முடியும்லாம் சொல்லாம, ஒரு விதத்திலயும் அவங்கள திட்டாம அவர் சொல்றது
என்ன,
பாருங்களேன் அவங்கள புகழ்றார், அவங்கள புகழ்றார் ஒரு விதத்துல தாழ்மையோடு அவங்கள புகழ்றாரு. நீங்க செய்தது பெருசு, நீங்க செய்தது பெருசு. ஏன்னா முதல்ல ஆண்டவர் அவங்களை அழைக்காம இருந்தாலும் அதுக்கப்புறம் அழைச்ச பிறகு அந்த தலைவர்களே வென்று நீங்க வந்து என்னை விட பெரிய காரியத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க. ஆனா அப்படி இல்லை இல்லைங்களா, அது ஒரு விதத்துல அப்படி பார்த்தா அப்படி இருக்கலாம். ஆனா அவங்கள புகழ்றாரு, அவங்க செஞ்ச வேலைக்கு அவங்களுக்கு மதிப்பை கொடுக்கிறார். நீங்க செஞ்சது எவ்வளவு பெருசு தொடர்ந்து படிங்க. அவங்க அவங்கள ஒரு மாதிரி ஒரு புகழ்ந்து நீங்க செஞ்சது பெருசு. ஏன் இந்த தலைவர்களை, தலைவர்கள் ஆண்டவர் வந்து தலைவர்கள் தலையை யார்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு, நீங்க தான் அந்த தலைவர்களை வெட்டினீங்க. நாங்க சாதாரண சோல்ஜர்ஸ் போய் விரட்டிட்டு வந்தோம், அவங்கள போய் எப்படியோ ஒரு மிரட்டி கிரட்டி விரட்டிட்டு வந்தோம். ஆனா அந்த தலைவர்களை ஆண்டவர் யார் கையில கொடுத்தாரு, உங்க கையில தான் கொடுத்தாரு. பாருங்களா அது எவ்வளவு தாழ்மையும் பொறுமையும் அதுல இருக்கு. நீங்க செஞ்ச காரியம் பெருசு அப்படின்னு பொறுமையோடு அவங்களுக்கு பதில் கொடுக்கறது மாத்திரம் இல்லாம தன்னுடைய பெருமையும் அங்க ஒன்னும் பெருசுப்படுத்திக்கல. பாருங்களேன் நாங்க ஒண்ணும் இல்லை, நாங்க செஞ்சதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க செஞ்சதுதான் பெருசுன்னு அவங்க செஞ்சதை மெச்சத்துக்கிட்டு அன்போடு அவங்க புகழ்ற, அதான் பாக்குற ஒரு நல்ல குணம். அதான் அந்த வசனத்துல வர மாதிரி சாந்தமான பிரதி உத்தரம் உக்கிரத்தை மாத்தும், உக்கிரத்தை மாத்தும். என்ன ஆச்சு இங்க கிதியோனுடைய பிரதி உத்தரத்தை அவங்க கேட்டு, அவர்கள் மேல் அவருக்கு இருந்த கோபம் ஆறிற்று. அதான் பாக்குறோம் பிரதி உத்தரம். அது வந்து கிதியோன் எவ்வளவோ நின்று வெற்றி அவருக்கு வந்துச்சு, எவ்வளவோ நின்று அவங்க சண்டை போட்டு அவங்க திட்டி இருக்கலாம், கடிந்து கொண்டு இருக்கலாம், நீங்க என்னையா செஞ்சீங்க பெருசான்னு, 7 வருஷம் எங்கயா போச்சு உங்க ரோஷம் கேட்டிருக்கலாம், பெருசா அதை செஞ்சிடும், 7 வருஷம் வந்து சாப்பாடு கூட இல்லாம பண்ணாங்களே அப்ப என்னையா பண்ணீங்க, இப்போ வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு பெரிய வீராப்பெல்லாம் பேசுறீங்கன்னு என்னன்னு சொல்லி இருக்கலாம். எல்லாம் அதுக்கெல்லாம் தகுந்தான் அவங்க, ஆனா அதுக்கெல்லாம் தகுதியை பார்க்காம தன்னை தாழ்த்திக்கிட்டு நான் செஞ்சது எம்மாத்திரம், நீங்க அது செஞ்சீங்களே அது பெரிய விஷயம், சாந்தமான பிரதி உத்தரம் உக்கிரத்தை மாத்துச்சு. நம்ம எவ்வளவு பிராக்டிக்கலா கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லைங்களா. அதாவது நம்ம மேல பொறாமையிலயோ சரி, இல்ல கோபத்திலயோ சரி, பெருமையிலயோ சரி, நம்மள தாக்க வரும்போது நம்ம என்ன பண்ணணும், நேரடியா அவங்கள தாக்க கூடாது, சாந்தமான பிரதி உத்தரம். பாருங்களேன் கிடியான் அதை பார்த்து கத்துக்கலாம் உக்கிரத்தை. இல்லைன்னா இது எந்த அளவுக்கு விபரீதத்துல முடிஞ்சிருக்கும், கோத்திர கோத்திரங்களை பிரிஞ்சதுல முடிஞ்சிருக்கும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கலாம் மக்களுக்குள்ளயே, இப்பதான் வெற்றி வந்துச்சு திருப்பியோ ஒரு வம்பான்ற மாதிரி அவங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். அதனால இது ஒரு பாடம் நம்ம படிச்சுக்கணும். பாருங்க முதலாவது பாடம் நம்ம என்ன படிச்சுக்கணும், முட்டாளுங்க வந்து அப்படி கேக்குறாங்கன்னா அவங்க அவங்களுக்கு எவ்வளவு விஷயம் தெரியாம இருந்திருக்கு, ஆண்டவர் கிதியோனை இப்படி தயார் பண்ணிருக்காரு இப்படி பண்ணிருக்கிறாருன்றதெல்லாம் தெரியாம அனாவசியமா யூகம் பண்ணிக்கிட்டு கிடியோனே போய் தன் பேர் வாங்கணும் பெருசா பண்ணணும் அவரா முயற்சி எடுத்து போனாரு, திருப்பி திருப்பி ஓடினாரு, அந்த தோலை சரி பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு என்னென்னவோ பண்ணி ஆண்டவர் போறதுக்கே வரல அவரு, ஆனா ஆண்டவர் தான் அனுப்பி சரி செஞ்சார். இதெல்லாம் தெரியாத வந்து ஏன் நீ போன ஏன் நீ பண்ணன்றது ரொம்ப முட்டாள்தன. அதனாலதான் நம்ம யார் மேலேயாவது கோவம், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்றத கோவம் கோவம் நம்மளை வரவிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு எப்பவும் செய்யணும், தீர விசாரிக்கல். தீர விசாரிக்கிறதுல ரொம்ப ஞானம் இருக்குங்க, தீர விசாரிக்கிறதுல ரொம்ப நமக்கு என்னன்னா அடிக்கடி நம்ம யூகம் பண்ணிடுறோம், அடிக்கடி பல காரியங்களை சிந்திச்சிடுறோம், முதல் பார்வையிலேயே சில காரியங்களை நம்ம தீர்மானிச்சிடுறோம், நம்ம ஞானம் அப்படி யோசிச்சிடலாம் அப்படி யோசிச்சுலாம் தீர்மானிச்சிடுறோம், கோபத்தை வர வச்சுக்கிறோம். ஆனா தீர விசாரிச்சு ஆராய்ந்து பார்க்கும்போது அது விஷயமே வேறையா இருக்கு. இவங்க ஆராய்ந்து பார்த்து கொஞ்சம் நிதானமா இருந்ததா கோபம் வந்திருக்குமா இவங்களுக்கு, யோசிச்சு பாருங்களேன். இது கிதியோன் இல்ல, ஆண்டவருடைய செயல், ஆண்டவருக்கு விரோதமா நம்ம பேசியிருக்கிறோமே, ஆண்டவருடைய ஆண்டவர் செலக்ட் பண்ண ஒரு நியாயாதிபதிக்கு விரோதமா நம்ம பேசியிருப்போமே, பெரிய வம்புக்கு போயிருந்திருக்குமேன்னு யோசிக்கல அவங்க. பாருங்களேன் அது உடனே குதிச்சுட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, அதே பார்த்த மாதிரி அந்த மாதிரி உக்கிரமா வரும்போது நம்ம சாந்தமா பதில் கொடுக்கிறவர்களா இருக்கணும். அது முக்கியமான பாடமா இதுல படிச்சுக்கிறோம். சரி நம்ம இதோடு முடிக்கலாம், நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து இந்த அதிகாரத்தை முடிச்சா பார்ப்போம். ஜெபம். எங்கள் அருமையான ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இதோ எத்தனை வருஷங்களுக்கு முன்பதாக படித்திருந்தாலும் எங்க அனுதின வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய காரியங்களை இந்த வசனங்கள் இருந்து படிக்க உதவி செய்கிறீர். பல நேரங்களில் ஆண்டவரே, மக்களோடு நாங்கள் செயல்படும் போது நாங்கள் எங்க உக்கிரமாக பேசும்போது, மக்கள் கோபமாக பேசும்போது எங்களுக்கு நாங்கள் சாந்தமாக உத்தரவு சொல்லுகிற ஞானத்தை எங்களுக்கு தாருமாண்டவரே. எங்களுடைய கோபத்தையும் எங்களுடைய பெருமையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஞானத்தை தாருமாண்டவரே. எங்களுடைய பெருமை, எங்களுடைய சுய மதிப்பு, சுய நம்பிக்கை தாண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை முன்னேறாம செய்கிறது. அதை மல பிரசங்கத்திலையும் எங்களுக்கு திருப்பி திருப்பி நீ சொல்லி தந்து வருகிறீர். எங்களுடைய ஜப வாழ்க்கையும் சுய நம்பிக்கையினால தான் ஜப வாழ்க்கை முன்னேறாது இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் இதையெல்லாம் உணர்ந்தவர்களாக, எங்களுடைய குறைவை உணர்ந்தவர்களாக, ஆவியில் எளிமை உள்ளவர்களாக, மெய்யான ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தான் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கக்கூடிய சகல தெய்வீகத்தின் பரிபூர்ணத்தையும் ருசிக்க முடியும், அனுபவிக்க முடியும், அதை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக ஊழியர் செய்ய முடியும். அதை உணர்ந்தவர்களாக நாங்கள் எப்பொழுதும் தாழ்மை உள்ள இருதயத்தோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்ய மாண்டவரே. எங்களை நாங்கள் கட்டுப்படுத்துகிற வல்லமையை, ஞானத்தை, கிருபையை நீர் தந்து எங்களை வழி நடத்து. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.
நம்ம இதோடு இந்த கூட்டத்தை முடிக்கலாம்.